அனைத்து மாணவர்களுக்கும் மாலை நேர இனிய வணக்கம். ஆம், தொழில்நுட்ப ரீதியாக உலகம் மிக வேகமாக சுழலும் போது இன்றைய கல்வி முறைமையானது தொடுதிரைகளில் மாணவர்களின் தேடுதலுக்காக அறிவு குவிக்கப்பட்டிருக்கிறது. அப்படியான சூழலில் இலங்கையை பொறுத்தவரை நிகழ்நிலை கல்வி முறைமை ஓரளவு மாணவர்களை சென்றடைந்தாலும் சமூகத்தில் பொருளாதார ரீதியாக அடிமட்டத்தில் இருக்கும் மாணவர் முதல் நல்ல பொருளாதார வளம் கொண்ட மாணவர் வரை சகலருக்கும் கிடைக்கக்கூடிய மிக எளிமையான ஒரு திட்டமே வானொலி கற்பித்தல் முறைமையாகும். அந்த வகையில் வானொலி கற்பித்தலில் இலங்கையில் முதலாவது தனது பெயரை தடம் பதித்த வானொலியாக ஊவா சமூக வானொலி முன்னெடுக்கிறது என்பது கல்விசார் சமூகத்திற்கு கிடைத்த சிறந்த வெற்றியாகும். இந்த நல்ல செயற்றிட்டத்திற்காக எமது மனம் நிறைந்த வாழ்த்துக்களை தெரிவிக்கிறேன். ஆம் பிள்ளைகளே, ஊவா சமூக வானொலியின் ஊவாவின் குருகுலம் கல்வி நிகழ்ச்சியினூடாக உங்களை சந்திக்கும் நான் மருதமுத்து கணபதி பிள்ளை. நான் நியூபர்க் தமிழ் மகா வித்தியாலயத்தில் ஆரம்ப பிரிவு ஆசிரியராக கடமையாற்றுகிறேன். ஆம் மாணவர்களே, இன்றைய நிகழ்ச்சியானது தரம் 5 பரீட்சை எழுதவிருக்கும் மாணவர்களுக்கானது என்பதை மகிழ்ச்சியோடு தெரிவிக்கிறேன். இன்றைய நிகழ்ச்சியில் தரம் 5க்கு தேவையான தமிழ் மொழியின் அடிப்படை இலக்கணம் சம்பந்தமான சில விடயங்களை செவிமடுக்கப் போகிறீர்கள். ஒரு முக்கியமான விடயம் பிள்ளைகளே, உங்களுக்கு இலக்கணம் என்ற சொல்லை அறிமுகப்படுத்துவது ஒரு தவறான விடயமாகும். இருப்பினும் நாம் இன்று கேட்கப் போகும் விடயங்களை ஒரே சொல்லில் சொல்வதாக இருந்தால் இப்படித்தான் சொல்ல முடியும். சரி மாணவர்களே, இன்று கற்பதற்கு முன் மாணவர்கள் அனைவரும் தமிழ் பாடநூல், தாள், பென்சில் ஆகியவற்றை எடுத்துக் கொள்ளுங்கள். சரி பிள்ளைகளே, இன்றைய பாடத்திற்குள் செல்ல முன் வாழ்க்கையில் வெற்றி பெறுவதற்கு தேவையான சிந்தனை துளிகள் 3 உங்களோடு பகிர்ந்து கொள்ளலாம் என நினைக்கிறேன். ஆம் மாணவர்களே, நீங்கள் தமிழ் பாடநூல், தாள், பென்சில் ஆகியவற்றை எடுத்துக்கொள்ளும் இந்த சந்தர்ப்பத்தில் இந்த வாழ்க்கைக்கு தேவையான இந்த சிந்தனை முத்துக்களை உங்களோடு பகிர்ந்து கொள்ளலாம் என்று நினைக்கிறேன். ஆம், முதலாவது சிந்தனை துளி, மற்றவரை விட அதிகமாக உழைக்க பழகுங்கள். மற்றவரை விட அதிகமாக உழைக்க பழகுங்கள். மற்றவரை விட அதிகமாக அறிவை தேடுங்கள். இரண்டாவது சிந்தனை துளி, மற்றவரை விட அதிகமாக அறிவை தேடுங்கள். மூன்றாவது சிந்தனை துளி, குறைவாக எதிர்பார்க்க பழகுங்கள். குறைவாக எதிர்பார்க்க பழகுங்கள். ஆம் பிள்ளைகளே, இந்த சிந்தனை துளிகள் உங்களுக்கு உங்களுடைய வாழ்க்கையில் வெற்றி பெறுவதற்கு உங்களுக்கு உதவியாக இருக்கும் என்று நான் நினைக்கிறேன். கல்வி கற்கும் மாணவர்களாகிய நாம் இவ்வாறான பல சிந்தனை துளிகளை மனதிற்கொண்டு செயற்படும் போது எமக்கு வெற்றி கிடைப்பது நிச்சயம். ஆம் மாணவர்களே, இன்றைய தினம் தரம் 5 பரீட்சை எழுதவிருக்கும் மாணவர்களுக்கான நிகழ்ச்சியில் தரம் 5 இருக்கின்ற தமிழ் பாடத்தில் சில அடிப்படை இலக்கண விடயங்கள் சம்பந்தமாக பார்க்கவிருப்பதாக நான் ஏற்கனவே உங்களுக்கு கூறியிருந்தேன். அந்த வகையில் முதலாவதாக நாம் பார்க்க இருக்கும் விடயம் திணை சம்பந்தமாக பார்க்க இருக்கிறோம். ஆம் மாணவர்களே, உங்களுக்கு தெரியும் தரம் 5 பரீட்சையில் வினாத்தாள் 1, வினாத்தாள் 2 ஆகிய 2 வினாபத்திரங்களிலும் நாம் இந்த மொழி தொடர்பான அறிவினை சிறப்பாக பெற்றிருக்க வேண்டியது எமது கடமையாகும். எனவே இந்த திணை, பால், எண், இடம் சம்பந்தமாக நாம் ஆரம்பத்தில் கற்கின்ற போது இந்த விடயங்கள் வினாத்தாள் 2 மிக கவனமாக பதிலளிக்க வேண்டிய தமிழ் பகுதியில் நாம் இந்த விடயங்களை தெளிவாக விளங்கிக் கொள்ளும் போது மட்டுமே நாம் பூரண புள்ளிகளே அங்கே பெற முடியும். அந்த வகையில் இந்த திணைப்பால் என் இடம் சம்பந்தமாக கேட்கப்படுகின்ற வினாக்கள் அதிகமாக இருக்கின்றன. அப்படியாயின் உதாரணமாக நாம் எடுத்துக்கொள்ளலாம், வினாத்தாள் இரண்டிலே முதலாவதாக வருகின்ற வினா ஒரு பந்தியுடன் ஒரு உரைப்பகுதியுடன் தொடர்புபட்ட ஒரு வினாவாக அண்மைக்கால பகுதிகளில் அமைந்திருப்பதை நாம் கண்டிருக்கிறோம். அந்த பந்தியை ஒட்டியதாக வருகின்ற வினாக்களில் விடை எழுதும் பொழுது நாம் மிகச் சரியான முறையில் விடை எழுத வேண்டும். அங்கு நீங்கள் விடை மிகச் சரியாக எழுத வேண்டி இருப்பதால் நீங்கள் நிச்சயமாக இந்த திணைப்பால் என் இடம் சம்பந்தமான தெளிவு உங்களிடம் இருக்க வேண்டும். சாரி மாணவர்களே, விடயத்திற்குள் செல்வோம். முதலாவது விடயம் திணை. ஆம், நீங்கள் இதற்கு முன்னரே அநேக தடவைகள் இந்த பாடத்தை வகுப்பிலும் வெளி வகுப்புகளிலும் நீங்கள் கற்றிருப்பீர்கள். ஆம், திணை என்பது ஒரு பிரிப்பு முறை என்று சொல்லலாம். உலகில் உள்ள உயிரினங்கள் பொருட்கள் என்பவற்றை அவற்றின் அறிவினை அடிப்படையாக கொண்டு பிரிக்கின்ற முறையாக இது காணப்படுகிறது. பிள்ளைகளே, நான் உங்களுக்கு மீண்டும் அதனை கூறுகிறேன். உலகில் உள்ள உயிரினங்கள் பொருட்கள் என்பவற்றை அவற்றின் அறிவினை அடிப்படையாக கொண்டு பிரிக்கின்ற முறையாக இது காணப்படுகிறது. அப்படியாயின் இந்த உயிரினங்களையும் பொருட்களையும் எவ்வாறு பிரிக்க முடியும் என்ற கேள்வி நமக்குள் எழும்பும். இந்த வினாவிற்கான சரியான விடையாக இவற்றை இரண்டு வகையாக பிரிக்கலாம். அதாவது உயிரினங்கள் பொருட்கள் இந்த உலகில் காணப்படுகின்ற சகல அம்சங்களையும் இரண்டு வகையாக பிரிக்கலாம். அவ்வாறு இரண்டு வகையாக பிரிக்கப்படுகின்ற இந்த முறைதான் திணை என்று நாம் கூறுவோம். அந்த வகையில் திணை இரண்டு வகைப்படும். அவையாவன, முதலாவது உயர்திணை, இரண்டாவது அக்ரிணை, முதலாவது உயர்திணை, இரண்டாவது அக்ரிணை. ஆம் பிள்ளைகளே, கீழ்வருகின்ற சொற்களை கவனியுங்கள். குதிரை, கமலன், மரம், நீர்வீழ்ச்சி, முருகன், இந்திரன் போன்ற சொற்களை உயர்திணை மற்றும் அக்ரிணையாக பிரிக்கும் போது எவ்வாறு அமையும்? நான் மீண்டும் கூறுகிறேன். குதிரை, கமலன், மரம், நீர்வீழ்ச்சி, முருகன், இந்திரன் போன்ற சொற்களை உயர்திணை மற்றும் அக்ரிணையாக பிரிக்கும் போது எவ்வாறு பிரிக்க முடியும்? இந்த சொற்களில் உயர்திணை சொற்கள் எவை, அக்ரிணை சொற்கள் எவை? குதிரை, கமலன், மரம், நீர்வீழ்ச்சி, முருகன், இந்திரன். ஆம், இங்கே கமலன், முருகன், இந்திரன் ஆகியோர் உயர்திணையாக கொள்ளப்படுவர். அதேபோல் குதிரை, மரம், நீர்வீழ்ச்சி ஆகிய சொற்கள் அக்ரிணையாக கொள்ளப்படும். அமையும். ஆம் மாணவர்களே, உயர்திணை மற்றும் அக்ரிணை தொடர்பாக சிறந்த விளக்கம் பெற்றிருந்தால் மட்டுமே நான் மேற்சொன்ன சொற்களை மிக இலகுவாக திணை ரீதியாக பிரித்து பார்க்க முடியும். ஆம், நான் மேலே கூறிய சொற்களை எவ்வாறு உடனடியாக உயர்திணை அக்ரிணை என்று பிரித்து பார்க்க முடியும் என்பதற்கு நாம் இந்த உயர்திணை என்றால் என்ன, அக்ரிணை என்றால் என்ன என்பதை தெளிவாக விளங்கியிருக்க வேண்டும். ஆம், உயர்திணை என்பது மனிதர், தேவர், நரகர், கடவுள் ஆகியோரை குறிக்கும். அதாவது மனிதர், தேவர், நரகர், கடவுள் ஆகியோரை குறிக்கும். உயர்திணை என்பது உயர்ந்த அறிவுடையோரை குறிக்கும் என்ற வகையில் மனிதர், தேவர், நரகர், கடவுள் ஆகியோரை இந்த உயர் தினைக்குள் நாம் உள்ளடக்குவோம். நன்றாக விளங்கிக் கொள்ளுங்கள் பிள்ளைகளே, இங்கு மனிதர், தேவர், நரகர், கடவுள் ஆகியோர் உயர் தினையாக கொள்ளப்படுவர். அப்படியாயின் அவர்களை, அவர்களை குறிக்கின்ற சொற்களை நாம் உயர்தினை சொற்கள் என்று சொல்லுவோம். உயர்தினையிலே வருகின்ற பெயர்களை நாம் உயர்தினை பெயர் சொற்கள் என்றும், அவர்களோடு தொடர்புடைய வினை சொற்களை உயர்தினை வினை சொற்கள் என்றும் நாம் கூறுவோம். கடந்த கால வினாபத்திரங்களிலே இது போன்ற அநேகமான வினாக்கள் வந்துள்ளன. எனவே இந்த மாதிரியான வினாக்களுக்கு விடை அளிப்பதற்கு நீங்கள் இந்த பகுதியில் மிகச் சிறந்த அறிவு பெற்றிருக்க வேண்டும். ஆம் பிள்ளைகளே, அக்ரிணை என்பது அறிவில் குறைந்தவற்றை, அதாவது மனிதர், தேவர், நரகர், கடவுள் ஆகியோரை விடவும் அறிவில் குறைந்தவற்றை குறிப்பதாக அமையும். அப்படியாயின் மனிதர், தேவர், நரகர், கடவுள் ஆகியோரை குறிக்கும் சொற்கள் உயர்தினையாகவும், அவர்கள் அல்லாதவற்றை அக்ரிணையாகவும் கொள்ள வேண்டும். அக்ரிணை என்பது இந்த நாம் ஏற்கனவே கூறிய மனிதர், தேவர், நரகர், கடவுள் ஆகியோரை அல்லாதவற்றை இந்த அக்ரிணை சொற்கள் குறிக்கும். அந்த வகையில் கமலன், முருகன், இந்திரன் ஆகியோர் உயர்தினையாக கொள்ளப்படுவர். அதேபோல் நான் மேலே சொன்ன சொற்களில் குதிரை, மரம், நீர்வீழ்ச்சி ஆகியவை அக்ரிணை சொற்களாக நாம் எடுத்துக்கொள்ள வேண்டும். அது அக்ரிணை சொற்களாக அமையும். அடுத்ததாக, சில மாணவர்கள் இந்த விடயத்தில் ஒரு குழப்பத்தை ஏற்படுத்திக் கொள்வதை நாம் அடிக்கடி அவதானிக்க முடிகிறது. அதாவது இந்த வினா பத்திரங்களிலே மாதிரி வினாத்தாள்கள் செய்யும் பொழுது மனிதர்கள், பிராணிகள் ஆகியவற்றை உயர்தினையாகவும், தாவரங்கள், ஏனைய பொருட்களை அக்ரிணையாகவும் சில மாணவர்கள் கருதி கொள்வதுண்டு. அதாவது மனிதர்கள், பிராணிகள், குதிரை, யானை, கிளி, காகம், கமலன், மாலா போன்றவற்றை உயர்தினையாக நினைத்துக் கொள்வது. அதே போல் மரம், இலை, கடல், வானம் என்பவற்றை அக்ரிணையாகவும் என்று எடுத்துக்கொள்வது. காரணம், இவற்றை உயிருள்ளவை உயர்தினை என்றும், உயிரற்றவை அக்ரிணை என்றும் சில மாணவர்கள் கருதி கொள்வதுண்டு. மாணவர்களே, நீங்கள் இதனை தெளிவாக விளங்கிக் கொள்ள வேண்டும். மனிதர், தேவர், நரகர், கடவுள் ஆகியோரையே உயர்தினையாக கொள்ள வேண்டும். அதே போல் உயிருள்ள பிராணிகள் என்பவற்றை, அதாவது மிருகங்கள், பறவைகள், ஊர்வன, பூச்சிகள் போன்றவற்றை நாம் நிச்சயமாக அவற்றை அக்ரிணையாக கொள்ள வேண்டும். அவை அக்ரிணைக்குரியவை. எனவே மாணவர்களே, இந்த விடயத்தில் நீங்கள் ஒரு தெளிவை பெற்றுக் கொள்ள வேண்டும். மனிதர், தேவர், நரகர், கடவுள் ஆகியோர் உயர்தினையாகவும், அவர்கள் அல்லாத சகலவற்றையும் அக்ரிணையாகவும் நீங்கள் இலகுவாக புரிந்து கொள்ள வேண்டும். இந்த விடயத்தை நீங்கள் தெளிவாக விளங்கிக் கொள்ளும் பொழுது உங்களுக்கு பரீட்சையிலே எழுதவிருக்கின்ற வினாக்களுக்கு மிகச்சிறந்த புள்ளிகளை பெற்றுக்கொள்ள முடியும். ஆம் மாணவர்களே, அடுத்த விடயமாக நாம் பால் சம்பந்தமாக பார்க்க இருக்கிறோம். பால், ஆம், பால் ஐந்து வகைப்படும். பால் ஐந்து வகைப்படும். அவையாவன: ஆண் பால், பெண் பால், பலர்பால், ஒன்றன் பால், பலவின் பால். ஆமானவர்களே, ஆண் பால், பெண் பால், பலர்பால், ஒன்றன் பால், பலவின் பால். ஆம், இங்கே பார்க்கின்ற பொழுது மாணவர்களே, இந்த பால் ஐந்து வகைப்படும் என்று நான் ஏற்கனவே கூறியிருந்தேன். அந்த ஐந்து வகையான பால் நீங்கள் ஏற்கனவே கற்றிருப்பீர்கள். ஆண் பால், பெண் பால், பலர்பால், ஒன்றன் பால், பலவின் பால். இந்த ஐந்து வகையான பால்களையும் நாம் இவற்றை இவ்வாறு பிரித்து நோக்க முடியும். அதாவது ஆண் பால், பெண் பால், பலர்பால் என்பன உயர்தினைக்குரியவையாக அமையும். அதே போல் ஒன்றன் பால், பலவின் பால் என்பன அக்ரிணைக்குரியவையாக அமையும். அப்படியாயின் ஆண் பால் என்றால் என்ன, பெண் பால் என்றால் என்ன, பலர் பால் என்றால் என்ன, ஒன்றன் பால், பலவின் பால் போன்ற இது சம்பந்தமான சொற்கள் வருகின்ற பொழுது எவ்வாறு இலகுவாக கண்டுபிடிக்க முடியும் என்பதனை நாங்கள் தெளிவாக விளங்கியிருக்க வேண்டும். ஆமானவர்களே, ஆண் பாலை எடுக்கும் பொழுது உதாரணமாக இவ்வாறான சொற்களை சொல்ல முடியும். சிறுவன், மாமா, குணசீலன், அரசன், தமையன். சிறுவன், மாமா, குணசீலன், அரசன், தமையன். ஆமானவர்களே, இவ்வாறான சொற்களை கூறும் பொழுது நாம் ஏன் ஆண் பால் சொற்கள் என்று கூறுகிறோம்? காரணம் நீங்கள் தெளிவாக விளங்கிக் கொள்ள வேண்டும். உயர்தினையிலே, அதாவது மனிதர், தேவர், நரகர், கடவுள் ஆகியோரில் ஒரே ஒரு ஆணை குறிப்பது, நீங்கள் இங்கு தெளிவாக மனதில் வைத்துக் கொள்ள வேண்டும், ஒரே ஒரு ஆணை குறிப்பது, உயர்தினையில் ஒரே ஒரு ஆணை மட்டும் குறிப்பதே ஆண் பாலாக அமையும். ஆகவேதான் சிறுவன், மாமா, குணசீலன், அரசன், தமையன் போன்ற சொற்களை நாம் ஆண் பால் சொற்களாக கூறுகிறோம். இவை யாவும் ஒரே ஒரு ஆணை மட்டும் குறிக்கும் பெயர் சொற்களாக இங்கு தரப்பட்டுள்ளன. ஆம், அதே போல் மாணவர்களே, பெண்பால், பெண்பால் தொடர்பாக பார்க்கும் பொழுது சிறுமி, மாமி, கமலா, அரசி, தமக்கை போன்ற சொற்களை உதாரணமாக பெயர் சொற்களாக சொல்ல முடியும். பெண்பாலுக்குள் வரக்கூடிய பெயர் சொற்களாக இந்த சொற்களை உதாரணமாக நாம் சொல்ல முடியும். இதற்கு மேலதிகமாக நீங்கள் தரம் ஒன்று தொடக்கம் வாசித்திருக்கின்ற புத்தகங்களில் இருந்து அதிகமான ஆண்பால், பெண்பால், பலர்பால், ஒன்றன்பால், பலவின் பால் சொற்களை இதற்கு முன்னரே நீங்கள் கற்றிருப்பீர்கள், வாசித்திருப்பீர்கள். நீங்கள் தொடர்ச்சியாக இது சம்பந்தமாக அதிகமாக வாசிக்கும் பொழுது இப்படியான சொற்களை இன்னும் இன்னுமாக நீங்கள் நினைவில் வைத்துக் கொள்ள முடியும். எனவே சிறுமி, மாமி, கமலா, அரசி, தமக்கை ஆகிய சொற்கள் பெண்பால் சொற்களாக இருக்கின்றன. ஆம், ஏன் இவ்வாறு சொற்கள் பெண்பால் சொற்களாக இருக்கின்றன? அப்படியாயின் உயர்தினையில் ஒரே ஒரு பெண்ணை குறிப்பது மட்டுமே பெண்பால் சொல்லாக இருக்கும். உயர்தினையில் ஒரே ஒரு பெண்ணை குறிப்பது பெண்பால் சொல்லாக இருக்கும். இந்த சிறுமி, மாமி, கமலா, அரசி, தமக்கை ஆகிய சொற்களை பாருங்கள். இந்த சொற்கள் ஒரே ஒரு பெண்ணை குறிப்பதாக அமைகின்றன. எனவே இந்த சொற்கள் பெண்பாட் சொற்களாக இருக்கின்றன. ஆம் மாணவர்களே, அடுத்ததாக பலர்பால், மூன்றாவது பால், பலர்பால். பலர்பால் என்றால் என்ன, அது எவ்வாறு அமையும்? ஆம், இங்கு நாம் மிக கவனமாக தெரிந்து கொள்ள வேண்டிய ஒரு விடயம்தான் இது. ஆம் மாணவர்களே, பலர்பால் என்பது உயர்தினையில் ஒன்றுக்கு மேற்பட்ட, அதாவது பன்மையில் வருகின்ற சொற்கள் பலர்பால் சொற்களாக இருக்கும். நாம் ஏற்கனவே இதற்கு முன் பார்த்தோம், ஆண்பால் என்பது ஒரே ஒரு ஆணை குறிப்பது. சிறுவன் என்று சொன்னால் அது ஆண்பால், சிறுமி என்று சொன்னால் அது பெண்பால். ஆம், இங்கே இந்த ஒரே ஒரு சிறுவனை, அதாவது ஒரு ஆண் சிறுவன் இருக்கும் பொழுது அது ஆண் பால் என்று சொல்லுவோம். அதே போல் அதிகமான ஒன்றுக்கு மேற்பட்ட ஆண் சிறுவர்கள் இருக்கும் பொழுது அது பலர்பாலாக அமையும். சிறுவர்கள் பலர்பால். அதே போல் ஒரு சிறுமி பெண் பால் என்று நாம் சொல்லுவோம். ஒன்றுக்கு மேற்பட்ட சிறுமிகள் இருக்கும் பொழுது அதனை நாம் சிறுமிகள் என்ற சொல்லை நாம் பலர்பால் என்ற பகுதிக்குள் நாம் உள்ளடக்குவோம். அப்படியாயின் ஒன்றுக்கு மேற்பட்ட ஆண்களோ அல்லது ஒன்றுக்கு மேற்பட்ட பெண்களோ வரும் பொழுது அவற்றை நாம் பலர்பால் சொற்களாக கொள்ள வேண்டும். அப்படி இல்லாமல் ஆண்பால் பெண்பாலில் வருகின்ற ஒரு ஆணையும் பெண்ணையும் சேர்த்து சொல்லும் பொழுதும் அங்கே அந்த சொல்லும் பலர்பால் சொல்லாக அமையும். உதாரணமாக சிறுவர்கள் மாமாமார், மாணவர்கள் அரசர்கள், அண்ணாமார் என்று சொல்ல முடியும். உதாரணமாக சிறுவர்கள், மாமாமார், மாணவர்கள், அரசர்கள், அண்ணாமார் போன்ற சொற்களை பல பாற்சொற்களாக உதாரணமாக நாம் சொல்ல முடியும். ஆம், அடுத்ததாக மாணவர்களே, ஒன்றன்பால் என்பது அக்னியில் ஒரே ஒன்றை மட்டும் குறிப்பது. அக்னி என்றால் நமக்கு தெரியும், மனிதர், தேவர், கடவுள் அல்லாத, மனிதர், தேவர், நரகர், கடவுள் அல்லாத இனைய அனைத்தும் அக்னியாக அமையும். அந்த அக்னி பிரிவுக்குள் இருக்கின்ற ஒன்றை மட்டும் குறிப்பது. உதாரணமாக மரம், குதிரை, கிளி, நீர்வீழ்ச்சி, கட்டில். உதாரணமாக ஒன்றற்பால் சொற்களாக மரம், குதிரை, கிளி, நீர்வீழ்ச்சி, கட்டில். ஆமானவர்களே, அதே போல் பலவின் பாற்சொற்களை பார்ப்போம். பலவின் பாற்சொற்களாக அதாவது உயர்திணையில் ஒன்றுக்கு மேற்பட்ட, அதாவது உயர்திணையில் பன்மையாக வருகின்ற சொற்கள் பலவின் பாற்சொற்களாக இருக்கும். அப்படியாயின் மரங்கள், குதிரைகள், கிளிகள், நீர்வீழ்ச்சிகள், கட்டில்கள். மரங்கள், குதிரைகள், கிளிகள், நீர்வீழ்ச்சிகள், கட்டில்கள். இந்த சொற்களை நாம் பலவின் பாற்சொற்களாக கொள்ள முடியும். இங்கு மாணவர்களுக்கு எழுகின்ற ஒரு சந்தேகம் இருக்கிறது. உதாரணமாக நீதிபதி, ஆசிரியர், வைத்தியர், குற்றவாளி, நோயாளி போன்ற சொற்களை பார்த்ததும் மாணவர்கள் இங்கே ஒரு தடுமாற்றத்துக்குள்ளாகின்றனர். அந்த வகையில் நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டிய ஒரு முக்கியமான விடயம் யாதெனின், இந்த சொற்களை, அதாவது ஒரு ஆணுக்கும் பெண்ணுக்கும் பொதுவாக சொல்லப்படுகின்ற சொற்களை நாம் பொது பாற்சொல் என்று சொல்லுவோம். இதனை நீங்கள் தெளிவாக விளங்கிக் கொள்ள வேண்டும். ஆம், நீதிபதி என்பது ஒரு ஆணையும் குறிக்க முடியும், ஒரு பெண்ணையும் குறிக்க முடியும். அவருக்கு பொதுவாக வழங்கப்படுகின்ற பெயர் நீதிபதி. எனவே ஒரு ஆணையோ அல்லது ஒரு பெண்ணையோ பொதுவாக குறிப்பதற்கு சொல்லப்படுகின்ற சொற்கள் யாவும் பொது பாற்சொற்களாக இருக்கும். நான் உதாரணமாக சில சொற்களை கூறுகிறேன். சாரதி, நடத்துனர், பயணி, நோயாளி, குற்றவாளி, வைத்தியர், நீதிபதி, ஆசிரியர். சாரதி, நடத்துனர், பயணி, நோயாளி, குற்றவாளி, வைத்தியர், நீதிபதி, ஆசிரியர். ஆம் மாணவர்களே, இப்படியான சொற்கள், இதற்கு மேலதிகமாக இன்னும் பல சொற்கள் பொதுப்பாற்பெயர் சொற்கள் உள்ளன. அந்த சொற்களையும் நீங்கள் படித்திருப்பீர்கள். நீங்கள் இதற்கு மேலதிகமாகவும் நீங்கள் தேடி பெற்றுக் கொள்ளலாம். இந்த சொற்கள் வரும் பொழுது இந்த சொற்கள் பொதுப்பாற்சொற்களாக அமையும். ஆமானவர்களே, நீங்கள் இப்பொழுது திணை மற்றும் பால் சம்பந்தமான ஒரு விளக்கத்தை பெற்றிருப்பீர்கள் என்று நான் நினைக்கிறேன். அடுத்த விடயமாக எண் சம்பந்தமாக பார்ப்போம். எண், எண் என்பது இரு வகைப்படும். எண் என்பது இரு வகைப்படும். அவையாவன ஒருமை, பன்மை. ஆம், ஒருமை, பன்மை என்று நாம் பிரிப்போம். ஒருமை என்றால் உங்களுக்கு தெரியும், ஒன்றே ஒன்றை மட்டும் குறிப்பது. அதே போல் பன்மை என்பது ஒன்றுக்கு மேற்பட்டவற்றை குறிப்பது. ஆம், ஒருமை என்பது ஒன்றை மட்டும் குறிப்பது, பன்மை என்பது ஒன்றுக்கு மேற்பட்டவற்றை குறிப்பது. மாணவர்கள் இந்த விடயத்தை மிக இலகுவாக எடுத்துக்கொள்வது உண்டு. ஒருமை பன்மை என்றதும் மிக இலகுவாக கற்றுவிடலாம், மிக இலகுவாக பயிற்சிகளை செய்துவிடலாம் என்று. ஆனால் மாணவர்களே, நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டிய ஒரு முக்கியமான விடயம் இருக்கிறது. வினாத்தாள் இரண்டிலே ஒவ்வொரு பூக்களும் அழகானவை என்று ஒரு வாக்கியம் வந்து, அதற்கு இந்த வாக்கியம் சரியாயின் சரியெனவும் பிழையாயின் பிழையெனவும் எழுதுக என்று வரும் பொழுது, அதிகமான மாணவர்கள் ஒவ்வொரு பூக்களும் அழகானவை என்ற வாக்கியத்தை சரி என்று நினைத்துக் கொள்வதுண்டு. இங்கேதான் இந்த எண் சம்பந்தமான விடயத்தை நீங்கள் தெளிவாக கற்க வேண்டிய அவசியம் இருக்கிறது. ஆம், ஒருமை பன்மை. ஒருமை என்பது ஒன்றை மட்டும் குறிப்பது. ஒவ்வொரு என்ற சொல் ஒரு தனி அம்சத்தை குறிப்பது. எனவே மாணவர்களே, இதனை நீங்கள் மிக கவனமாக விளங்கியிருக்க வேண்டும். ஆம், அதேபோல் நாம் இந்த உறவு முறையினரை நாம் அழைக்கும் பொழுது நாம் ஏனைய சொற்களை பண்மையில் எழுதுவது போல் எழுதிவிட முடியாது. அம்மா என்ற சொல்லை பண்மையில் அம்மாக்கள் என்று அல்லது வேறு ஏதாவது முறையில் கூறுவது தவறு. அம்மா என்ற சொல்லுக்கு பண்மையில் எழுதும் பொழுது அம்மாமார் என்று எழுத வேண்டும். உறவு முறையினரை எழுதும் பொழுது அப்படித்தான் எழுத வேண்டும். நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீர்கள், நீங்கள் கேட்டிருப்பீர்கள், எமது உவா சமூக வானொலியினூடாக கூட இந்த பிறந்த நாள் வாழ்த்துக்கள் அல்லது ஏனைய வாழ்த்து செய்திகளை சொல்லும் பொழுது அம்மாமார், அப்பாமார், தாத்தாமார், பாட்டிமார், தங்கைமார் என்றெல்லாம் சொல்வதை நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீர்கள், கேட்டிருப்பீர்கள். ஆம், அப்படித்தான் எழுத வேண்டும். அம்மா என்று ஒருமையில் சொல்லும் பொழுது பன்மையில் அம்மாமார் என்று சொல்ல வேண்டும். அதே போல் மாமா என்று ஒருமையில் சொல்லும் பொழுது அதனை பன்மையில் மாமாமார் என்று சொல்ல வேண்டும். அதே போல் தம்பி என்று ஒருமையில் சொல்லும் பொழுது அதனை பன்மையில் தம்பிமார் என்று சொல்ல வேண்டும். அது மட்டுமல்லாது மாணவர்களே, பெயர் சொற்களையும் கடந்து வினை சொற்களையும் நாம் ஒருமை பன்மையில் எழுதுவதற்கு நாம் பழகியிருக்க வேண்டும். இருக்கிறது என்ற சொல்லை பன்மையில் எழுதும் பொழுது அதனை மாற்றி எழுதும் பொழுது இருக்கின்றன என்று எழுத வேண்டும். ஆம், நான் இங்கே சில பெயர் சொற்களை உங்களுக்கு ஒருமை பன்மையில் நான் எழுதி வைத்திருக்கிறேன். அந்த வகையில் பூ, பூக்கள், பூவில், பூக்களில், பூவிலிருந்து, பூக்களிலிருந்து, பூவுடன், பூக்களுடன், பூவிலா, பூக்களிலா, பூவிலிருந்தல்லவோ, பூக்களிலிருந்தல்லவோ. ஆம் பிள்ளைகளே, இங்கு நீங்கள் கவனித்தால் பெயர் சொற்களை பல விதமாக நாம் இவ்வாறு ஒருமையாக இருக்கின்ற சொற்களை பன்மையாக எழுத முடியும். அதாவது பூ, பூக்கள், பூவில், பூக்களில், பூவிலிருந்து, பூக்களிலிருந்து, பூவுடன், பூக்களுடன், பூவிலா, பூக்களிலா, பூவிலிருந்தல்லவோ, பூக்களிலிருந்தல்லவோ. ஆம், இப்படியான விடயங்களையும் நீங்கள் தரம் ஐந்திலே கல்வி கற்கின்ற மாணவர்கள் நீங்கள் தெளிவாக விளங்கியிருக்க வேண்டும். இந்த விடயங்களை சரியாக ஒருமை பன்மையாக மாற்றி எழுதக்கூடிய விடயத்திலும் நீங்கள் தெளிவு பெற்றிருக்க வேண்டும். காரணம், தரம் ஐந்து பரீட்சையில் வினாத்தாள் இரண்டிலே வருகின்ற இந்த சரிப்பிலை இடுகின்ற வாக்கியம் தொடர்பான பயிற்சிகளும், அதே போல் நீங்கள் எழுதவிருக்கின்ற வாக்கியம் எழுதுகின்ற மூன்று வாக்கியங்கள் எழுதுகின்ற அந்த பகுதியிலும் இந்த திணைப்பால் என் இடம் சம்பந்தமான விடயங்களின் அடிப்படை தன்மையை விளங்காது உங்களால் அதில் முழு புள்ளியை பெற்றுக்கொள்வது மிக சிரமமானதாக இருக்கும். ஆம் பிள்ளைகளே, அந்த வகையில் அடுத்த விடயமாக இடம் சம்பந்தமாக நாம் பார்க்கிறோம். இடம், இடம் என்பது மூன்று வகைப்படும். அதாவது இடம் என்பது மூன்று வகைப்படும். அவையாவன தன்மை, முன்னிலை, படர்க்கை. தன்மை, முன்னிலை, படர்க்கை. ஆம், தன்மை என்பது ஒரு விடயத்தை கூறுபவரை குறிக்கும், பேசுபவரை குறிக்கும். அதே போல் முன்னிலை என்பது ஒரு விடயத்தை கேட்டுக்கொண்டிருப்பவரை குறிக்கும். அதே போல் படர்க்கை என்பது பேசப்படும் பொருள் அல்லது பேசப்படும் நபரை குறிப்பதாக இருக்கும். உதாரணமாக, தன்மை என்ற இடத்திற்குள் வரக்கூடிய பெயர் சொற்களாக உதாரணமாக இவற்றை சொல்லலாம். நான், யான், நாம், நாங்கள், நாம். நான் மீண்டும் கூறுகிறேன் மாணவர்களே, தன்மை என்ற இடத்திற்கு வரக்கூடிய பெயர் சொற்களாக நான், யான், நாம், நாங்கள், நாம். இங்கே நான் மற்றும் யான் என்ற சொற்கள் ஒரே விடயத்தையே குறிக்கின்றன. நான் என்பதையே யான் என்பதும் குறிக்கும். அதே போல் நாம், நாங்கள், யாம் என்ற சொற்களும் ஒரே அம்சத்தையே குறிக்கிறது. அதாவது நாம் என்பதையே நாங்கள் மற்றும் யாம் என்ற சொற்கள் குறிக்கின்றன. இதற்கு மேலதிகமாக மாணவர்களே, எனக்கு, எங்களுக்கு, என்னுடன், எங்களுடன், எங்களுக்கா போன்ற சொற்களும் தன்மை சொற்களாகவே இருக்கும் என்பதை நீங்கள் மறந்துவிடக் கூடாது. ஆம். இரண்டாவது விடயம், முன்னிலை நீ, நீங்கள், நீவீர் என்ற சொற்கள் இருக்கின்றன. முன்னிலை பெயர்ச்சொற்களாக நீ, நீங்கள், நீவீர் என்ற சொற்கள் இருக்கின்றன. அந்த வகையிலே இதற்கு மேலதிகமாக, இவற்றிற்கு மேலதிகமாக உனக்கு, உங்களுக்கு, உங்களுடன் போன்ற சொற்களையும் நாம் முன்னிலை சொற்களாக கொள்ள முடியும். இதனையும் நீங்கள் தெளிவாக விளங்கியிருக்க வேண்டும். அதே போல் மாணவர்களே, படர்க்கை என்ற இடத்திற்குள் நாம் படர்க்கை எனும் பதத்திற்குள் உள்ளடக்கக்கூடிய சொற்களாக அது, அவை, அவன், அவள், அவர்கள் போன்ற சொற்களை நாம் கூற முடியும். அது, அவை, அவன், அவள், அவர்கள் ஆகிய சொற்களை கூற முடியும். இதற்கு பிரதியாக நாம் அது என்பதற்கு பதிலாக காகம், காகங்கள், குமார், மாலா, மாணவர்கள் போன்ற சொற்களையும், இதற்கு பிரதியாக, பிரதி பெயர்ச்சொற்களாக பயன்படுத்தக்கூடிய எல்லா சொற்களையும் படர்க்கை சொற்களாக நாம் கூற முடியும். எனவே மாணவர்களே, இந்த விடயங்களை நாம் தெளிவாக விளங்கிக் கொள்ள வேண்டும். ஆம். அடுத்த விடயமாக நாம் பார்க்க இருக்கும் விடயம் காலம் சம்பந்தமாக பார்க்க இருக்கிறோம். காலம், ஆம், காலம் மூன்று வகைப்படும். காலம் மூன்று வகைப்படும். அவையாவன இறந்த காலம், நிகழ்காலம், எதிர்காலம். இறந்த காலம், நிகழ்காலம், எதிர்காலம். ஆம். முதலாவதாக மாணவர்களே, இறந்த காலம் எனும் பார்க்கும் பொழுது நீங்கள் ஏற்கனவே கற்றிருப்பீர்கள். இறந்த காலம் என்பது நடந்து முடிந்த செயலை குறிக்கும். இறந்த காலம் என்பது ஒரு செயல் நடந்து முடிந்ததை குறிக்கும். ஆம். உதாரணமாக படித்தோம், சென்றேன், போனார் போன்ற பல சொற்களை நாம் கதைத்தேன், சாப்பிட்டோம் போன்ற நடந்து முடிந்த விடயங்களை நாம் சொல்ல முடியும். எனவே இறந்த காலம் என்பது நடந்து முடிந்த செயலை குறிப்பதாக அமைகிறது. அதேபோல் நிகழ்காலம், இரண்டாவது நிகழ்காலம், நிகழ்காலத்திற்குள் நடந்து கொண்டிருக்கும் செயலை குறிப்பதாக இருக்கும். நிகழ்கால சொற்கள் ஒரு சம்பவம், ஒரு செயல், ஒரு நிகழ்வு நடந்து கொண்டிருப்பதை குறிக்கும். உதாரணமாக படிக்கிறோம், வருகிறார், சாப்பிடுகிறோம், ஆடுகிறாள் போன்ற பல சொற்களை நாம் சொல்ல முடியும். நீங்கள் தரம் ஒன்று தொடக்கம், இந்த தரம் ஐந்து வரைக்குமாக இருக்கின்ற இந்த வகுப்புகளிலே நீங்கள் பல புத்தகங்களை வாசித்திருக்கக்கூடும். ஏனைய நூல்கள், ஏனைய பத்திரிகைகள் கூட அதிகமாக நீங்கள் வாசித்திருப்பீர்கள். அப்படி இருக்கும் பொழுது இந்த இறந்த காலம், நிகழ்காலம், எதிர்காலம் தொடர்பாக இப்ப இந்த அமைப்பிலே வருகின்ற ஏராளமான சொற்களை நீங்கள் படித்திருப்பீர்கள். ஆனால் சமீபத்திய காலத்திலே வருகின்ற இந்த வினாத்தாள் இரண்டிலே வருகின்ற இந்த காலத்துடன் சம்பந்தப்பட்ட விடயங்களை பார்க்கின்ற பொழுது ஒரு இறந்த கால வாக்கியத்தை கொடுத்துவிட்டு அதற்கு நிகழ்காலமாகவோ அல்லது எதிர்காலமாகவோ அந்த வாக்கியத்தை மாற்றி எழுதும்படி உங்களுக்கு பயிற்சி கேட்கப்படுகின்றது. எனவே இந்த இறந்த காலம், நிகழ்காலம், எதிர்காலம் தொடர்பாக அதிகமாக வாசிக்கும் போதுதான் உங்களால் அவற்றை சரியாக இனம் காண முடியும். ஆமாணவர்களே, இறந்த காலம் என்பது நடந்து முடிந்த செயல் என்று கூறினேன். அதற்கு உதாரணமாக படித்தோம் என்ற சொல்லை நாம் சொல்ல முடியும். அதே போல் நிகழ்காலம் என்பது நடந்து கொண்டிருக்கும் செயலை குறிப்பதாக இருக்கும். அது உதாரணமாக படிக்கிறோம் என்று சொல்ல முடியும். அதே போல் எதிர்காலம் என்பது நடக்க இருக்கும் செயலை குறிப்பதாக இருக்கும். அந்த வகையில் நடக்க இருக்கும் செயலை குறிப்பதாக இருந்தால் நாம் வருவேன், போவார், படிப்போம், சாப்பிடுவோம், விளையாடுவார் போன்ற பல சொற்களை நாம் சொல்ல முடியும். இங்கு நான் இறந்த காலமாக தந்திருக்கின்ற ஒரு சொல் சென்றே. இறந்த கால சொல் சென்றே. அப்படியாயின் மாணவர்களே, அந்த சொல்லை நிகழ்காலம் எதிர்காலம் ஆகியவற்றில் மாற்றும் பொழுது எவ்வாறு அமையும்? சென்றேன். நிகழ்காலத்தில் எழுதும் பொழுது செல்கிறேன் அல்லது செல்கின்றேன். எதிர்காலத்தில் எழுதும் பொழுது செல்வேன். அப்படியாயின் சென்றேன் என்பது நடந்து முடிந்த செயல், அது இறந்த காலம். செல்கிறேன் என்பது நிகழ்காலம், அது நடந்து கொண்டிருக்கின்ற செயல். அதேபோல் செல்வேன் என்பது எதிர்காலம், அது நடக்க இருக்கும் செயல். ஆம் மாணவர்களே, அடுத்த விடயமாக நாம் இப்பொழுது திணை, பால், எண், இடம், காலம் சம்பந்தமாக பார்த்தோம். அடுத்ததாக வருகின்ற வாக்கிய உறுப்புகள் தொடர்பாக நாம் பார்ப்போம். ஆம், மாணவர்கள் இந்த பகுதியிலும் கூட அதிகமாக பிழை விடுவதை நாம் அவதானிக்கக்கூடியதாக இருக்கும். அந்த வகையிலே நாம் இந்த எழுவாய் என்றால் என்ன, இந்த வாக்கிய உறுப்புகளிலே இருக்கின்ற எழுவாய் பயனிலை செயற்படு பொருள் தொடர்பாக நீங்கள் தெளிவான விளக்கத்தை பெற்றிருக்க வேண்டும். அந்த வகையிலே எழுவாய் என்பது, அதற்கு முதலாவதாக நாம் வாக்கியம் என்றால் என்று பார்ப்போம். ஆமானவர்களே, ஒரு தெளிவான கருத்தை விளக்கி நிற்கின்ற சொற்றொடர் வாக்கியம் என்று நாம் சொல்லுவோம். அதாவது ஒரு தெளிவான கருத்து அங்கே இருக்க வேண்டும். அப்படி இருக்கின்ற நிறைவு பெற்ற ஒரு முழுமையான கருத்தை தருகின்ற ஒரு சொற்றொடர், ஒன்றுக்கு மேற்பட்ட சொற்களை அமைவதை நாம் சொற்றொடர் என்று சொல்லுவோம். அந்த சொற்றொடரினை நாம் வாக்கியம் என்று சொல்லுவோம். தெளிவான கருத்தை தரக்கூடியதாக இருக்க வேண்டும். ஆம், இங்கே மாதவன் வந்தான் என்ற ஒரு வாக்கியம் இருக்கிறது. மாதவன் வந்தான். ஆம், இங்கு தெளிவான கருத்து இருக்கிறது. மாதவன் என்பவன் ஒரு ஆண், அவன் வந்தான் என்றால் அது இறந்த கால வினை சொல்லாக இருக்கிற மாதவன் வந்தான். அங்கு தெளிவான கருத்து இருக்கிறது. ஆம், இப்பொழுது நாம் இங்கு முதலாவதாக பார்க்க இருப்பது எழுவாய் தொடர்பாக. ஆம் மாணவர்களே, ஒரு வாக்கியத்தின் உறுப்புகளிலே எழுவாயை கண்டுபிடிப்பதற்கு முன்னதாக நாம் பயனிலையை கண்டுபிடிக்க வேண்டும். ஒரு வாக்கியத்திலே நாம் முதலாவதாக எழுவாயை கண்டுபிடிப்பதற்கு முன் பயனிலையை கண்டுபிடிக்க வேண்டும். பயனிலையை கண்டுபிடித்த பிறகுதான் நமக்கு எழுவாயை இலகுவாக கண்டுபிடிக்க முடியும். அப்படியாயின் பயனிலை என்றால் என்ன என்பதை நாம் முதலாவதாக பார்க்க வேண்டும். பயனிலை என்பது ஒரு வாக்கியத்தின் பயன், அந்த வாக்கியத்தின் பயன்பாடு, அந்த செயல் நிறைவு பெறுகின்ற இடம் பயனிலையாக இருக்கிறது. அப்படியாயின் மாதவன் வந்தான் என்ற சொல்லில் பயனிலை எது? அங்கு இடம்பெற்ற பயன் என்ன? வந்தான் என்பதுதான் இங்கு வந்திருக்கின்ற பயன். ஆம், அப்படியாயின் வந்தான் என்பதுதான் பயனிலை. இப்பொழுது எழுவாயை கண்டுபிடிப்பதற்கு நாம் பயனிலையை வைத்துக் கொண்டு யார் அல்லது எது என்ற கேள்வியை எழுப்ப வேண்டும். ஆம், எழுவாய் என்பது ஒரு வாக்கியத்தின் கருத்து எழுகின்ற இடம். ஒரு வாக்கியத்தின் கருத்து எழுகின்ற இடம். மாதவன் வந்தான், வந்தான் என்பது பயனிலை. யார் வந்தான் என்று நாம் கேட்கும் பொழுது மாதவன் என்ற விடை நமக்கு வரும். எனவே இந்த வாக்கியத்தில், மாதவன் வந்தான் என்ற வாக்கியத்தில் எழுவாய் மாதவன் என்று அமையும். மாதவன் வந்தான், யார் வந்தான், மாதவன் அவ் என்றபடியினால் எழுவாய் மாதவன் என்று அமையும். ஆமானவர்களே, அடுத்த விடயமாக பயனிலையை பார்ப்போம். ஒரு வாக்கியத்தின் பயன் நிலை பெற்றிருக்கும் இடத்தை பயனிலையாக நாம் கூற முடியும். பயனிலையை மூன்று வகையாக பிரிக்க முடியும். வினை பயனிலை, பெயர் பயனிலை, வினா பயனிலை. ஆம், முதலாவதாக நாம் பார்ப்போம். கமலா ஆடினாள் என்பதில் ஆடினாள் என்பது இங்கு பயனிலையாக வரும். இது வினை பயனிலையாக அமையும். அதேபோல் அது அழகிய பூ, அது அழகிய பூ. இங்கு வருகின்ற பூ என்ற சொல் பெயர் பயனிலை சொல்லாக அமையும். அதேபோல் உங்களுடைய வீடு எங்கே என்ற வாக்கியத்திலே எங்கே என்ற சொல் வினா பயனிலையாக அமையும். ஆமானவர்களே, உங்களுக்கு அதிகமாக இந்த பெயர் பயனிலை, வினா பயனிலை தொடர்பாக உங்களுடன் அதிகமாக பயிற்சிகள் வருவது குறைவாக இருக்கும். நீங்கள் இந்த வினை பயனிலை தொடர்பாக தெளிவான ஒரு கருத்தை நீங்கள் பெற்றிருக்க வேண்டும். அடுத்ததாக நாம் பார்க்க போகின்ற விடயம் செய்யப்படு பொருள். ஒரு வாக்கியத்தின் பயன் சிறப்புற விளங்கிட ஏதுவாக இருக்கும் சொல் அல்லது பொருள் என்று சொல்லலாம். ஒரு வாக்கியத்தின் பயன் சிறப்புற இருப்பதற்கு அங்கு தேவைப்படுகின்ற ஒரு சொல்லாக இதனை கூற முடியும். விவசாயி வயலை உழுதான். விவசாயி வயலை உழுதான். ஆம், இங்கு இருக்கின்ற பயனிலை எது? நான் ஏற்கனவே கூறியது போல் இந்த வாக்கியத்திலே இருக்கின்ற பயன் என்ன? உழுதான் என்பதுதான் பயன். அப்படியாயின் அதுதான் பயனிலை. அவ்வாறு இருக்கும் பொழுது நாம் எழுவாயை கண்டுபிடிப்பதற்கு யார் உழுதான் என்று கேட்போம். அப்படியாயின் எழுவாய் விவசாயி என்று வரும். ஆனால் செயற்படு பொருளை கண்டுபிடிப்பதற்கு எதை அல்லது யாரை என்று கேட்க வேண்டும். ஆம் மாணவர்களே, அவ்வாறு நீங்கள் கேட்கும் பொழுது உழுதான் எதை உழுதான்? வயலை உழுதான். எதை உழுதான்? வயலை உழுதான். பயனிலேயே வைத்துக் கொண்டு எதை அல்லது யாரை என்று கேட்க வேண்டும். விவசாயி வயலை உழுதான் என்று இருப்பதன் காரணமாக எதை உழுதான்? வயலை உழுதான் என்று வரும். ஆம் மாணவர்களே, இவ்வளவு நேரமாக நாம் தரம் 5 பரீட்சைக்கு தயாராகி கொண்டிருக்கின்ற மாணவர்களுக்கான தமிழ் பாடத்திலே தெரிந்திருக்க வேண்டிய சில அடிப்படையான இலக்கண விடயங்கள் தொடர்பாக நாம் பார்க்கக்கூடியதாக இருந்தது. ஆம் மாணவர்களே, இன்றைய நிகழ்ச்சியும் கூட உங்களுக்கு சிறந்த பயனை தந்திருக்கும் என்று நான் நினைக்கிறேன். அந்த வகையிலே இந்த அரியதொரு வாய்ப்பினை எனக்கு அளித்த பண்டாரவளை வலயக்கல்வி பணிமனை மற்றும் பண்டாரவளை வலயக்கல்வி பணிமனையின் உதவி கல்வி பணிப்பாளர் திருவாளர் கே யோகேஸ்வரன் ஐயா அவர்கள் மற்றும் எனது பாடசாலையின் அதிபர் மதிப்பிற்குரிய எஸ் ராஜமாணிக்கம் ஐயா அவர்கள் மற்றும் இந்த நிகழ்ச்சிகளை எங்களுக்கு தொகுத்து வழங்குகின்ற அறிவிப்பாளர் நெஞ்சங்களுக்கும் அதேபோல் இந்த முயற்சிகளுக்கு என்றும் உறுதுணையாக நிற்கின்ற அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் நன்றி கூறி விடைபெறுகிறேன். பிள்ளைகளே, இன்னும் ஒரு நிகழ்ச்சியில் சந்திப்போம். நன்றி.